الحمد لله رب العالمين والعاقبة للمتقين والصلاة والسلام على سيدنا محمد وعلى آله وصحبه أجمعين أما بعد فقال الله تبارك وتعالى ولنبلونكم بشيء من الخوف والجوع ونقص من الأموال والأنفس والثمرات وبشر الصابرين الذين إذا أصابتهم مصيبة قالوا إنا لله وإنا إليه راجعون أولئك عليهم صلوات من ربهم ورحمة وأولئك هم المهتدون صدق الله العظيم قال النبي صلى الله عليه وسلم إن السعيد لمن جنب الفتن إن السعيد لمن جنب الفتن إن السعيد لمن جنب الفتن ولمن ابتلي فصبر فواها أو كما قال النبي صلى الله عليه وسلم أنبان الله إن لديارتري أرميان شهودرتري அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் எங்களுடைய இருளக வாழ்க்கையின் வெற்றியை அவனுடைய ஏவல்கள் விளக்கல்களின்படி வாழ்க்கையை அமைத்துக் கொள்வதிலே வைத்திருக்கிறான். அல்லாஹு தஆலாவுடைய ஒவ்வொரு ஏவலும் அவனுடைய ஒவ்வொரு விளக்கலும் எம்முடைய விமோசனத்திற்கும் வெற்றிக்கும் நலவுகளுக்காக வேண்டிய அல்லாஹ் கொடுத்திருக்கிறான். இதனை தக்வாவுடைய வாழ்க்கை என்று பல இடங்களில் அறிமுகப்படுத்தியிருக்கிறான். எனவே நாங்கள் ஒவ்வொருவரும் எங்களுடைய வாழ்க்கையில் தக்வாவை கடைபிடிக்க வேண்டும். தக்வாவை கடைபிடித்து அல்லாஹ்வினால் வாக்களிக்கப்பட்ட எல்லா நலவுகளையும் அடைவதற்கு முயற்சிக்க வேண்டும். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் எங்கள் அனைவருக்கும் தக்வாவுடைய வாழ்க்கையை நசீபாக்கி அல்வானாக. கண்ணியத்துக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அருமையான சகோதரர்களே, இந்த உலகத்தினுடைய வாழ்க்கை அல்லாஹ் எங்களுக்கு கொடுத்திருக்கிறான். குர்ஆன் தெளிவாக சொல்கிறது, இந்த உலகத்தினுடைய வாழ்க்கை இது எங்களுடைய வாழ்க்கையின் நோக்கம் அல்ல. எங்களுடைய வாழ்க்கையின் உண்மையான நோக்கம் மௌத்துக்கு பின்னால் இருக்கக்கூடிய வாழ்க்கையாகத்தான் இருக்கிறது. யார் இந்த உலக வாழ்க்கையில் புத்திசாலி என்றால், யார் அந்த வாழ்க்கைக்கு தயார் செய்து கொள்வார்களோ அவர்கள் மட்டும்தான். யார் அந்த வாழ்க்கைக்கு தயார் செய்ய இல்லையோ அவர்கள் நஷ்டமடையக்கூடியவர்கள் என்பதை பல இடங்களில் குர்ஆன் சொல்லிக்கொண்டே இருக்கிறது. எனவே அல்லாஹு ரப்புல் ஆலமீன் எங்களுடைய உண்மையான வாழ்க்கையில், மறுமையுடைய வாழ்க்கையில், முடிவில்லாத அந்த வாழ்க்கையில் நிம்மதியாக சந்தோஷமாக வாழ்வதற்கு இந்த உலகத்தினுடைய வாழ்க்கையில் சோதனைகள் என்ற ஒன்றை வைத்திருக்கிறான். இந்த சபையில் மஜ்லிஸில் மஸ்ஜிதில் இருக்கக்கூடிய நாங்கள் முதலாவது வகுப்பு தொடக்கம் இப்பிருக்கக்கூடிய தரம் வரைக்கும் எத்தனை பரீட்சைகளை எழுதியிருக்கிறோம், எத்தனை எக்ஸாம்களுக்கு முகம் கொடுத்திருக்கிறோம், எத்தனை பரீட்சைக்கு பிறகு இந்த சபையிலே மஸ்ஜிதிலே உட்கார்ந்திருக்கக்கூடியவர்கள் அந்தந்த அந்தஸ்திலே தரத்திலே இருக்கிறோம் என்பது எல்லோருக்கும் தெரியும். இந்த சோதனைகளுக்கு நான் முகம் கொடுக்க தயார் இல்லை என்று சொல்வதாக இருந்தால், நாம் இப்பொழுது இருக்கக்கூடிய இந்த அந்தஸ்திலே, பட்டத்திலே, இந்த பதவியிலே நாங்கள் யாரும் இருக்க முடியாது என்பதும் இது உலகம் அறிந்த உண்மையாக இருக்கிறது. கண்ணியமானவர்களே, முடிவில்லாத சொர்க்கத்தினுடைய வாழ்க்கை, இந்த வாழ்க்கைக்கு யார் தகுதியானவர், தகுதி காண்பதற்காக அல்லாஹ் உலகத்திலே
சோதனைகள் எதுவையும் வைக்கவில்லை என்றால் இது உத்திக்கப்படக்கூடிய ஒன்றாக இல்லை என்பதும் எல்லோரும் விளங்கக்கூடிய ஒரு விடயமாகத்தான் இருக்கிறது. என்றாலும் அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹு தஆலா குர்ஆனில் இது பற்றி சொல்லும் பொழுது வனப்லூக்கும் பிஷர்ரி வல் கைரி ஃபித்னா வஇலைனா துர்ஜவுன், உங்களை ஷர்களை கொண்டும் சோதிப்போம் கயிறுகளை கொண்டும் சோதிப்போம். இந்த ரெண்டு நிலைமைகளும் அல்லாஹ் எங்களுக்கு சோதனைக்காக வேண்டியே வைத்திருக்கிறான் என்பதை நாங்கள் விளங்க வேண்டும். எப்படி என்றால், இரவு வருகிறது, அதே போன்று பகல் கட்டாயமாக வரும். குளிர்காலமும் இருக்கிறது, சூடான காலமும் இருக்கிறது. சுகத்தோடும் இருக்கிறோம், நோயுடனும் சில காலங்கள் கழிக்கிறோம். கவலைகளும் வருகிறது, சந்தோஷமும் வருகிறது. கையிலே பணமும் கிடைக்கிறது, வசதி இல்லாமல் பணம் இல்லாமலும் நாங்கள் சில வேளை இருக்கிறோம். அன்பானவர்களே, எப்படி இந்த இரண்டும் மாறி மாறி ஒவ்வொரு மனிதனுக்கு அல்லாஹ் வைத்திருக்கிறானோ, இதே போன்றுதான் இந்த உலகத்திலே நெருக்கடி இல்லாத சந்தோஷமான கவலைக்குரிய இப்படியான நிலைமைகளை அல்லாஹ் வைத்துதான் இருக்கிறான். அருமை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எங்களுக்கு கற்றுத்தந்திருப்பது, நாங்கள் ஈமான் கொண்டுள்ள ஒவ்வொருவரும் எங்களுக்கு ஏற்படக்கூடிய இரண்டு விதமான நிலைமைகளிலும் அல்லாஹுக்கு கட்டுப்பட்டு நடப்பதை காட்டுவதே சோதனையின் நோக்கமாக இருக்கிறது. இரவிலும் இபாதத் இருக்கிறது, பகல் காலத்திலையும் அல்லாஹ் இபாதத் வைத்திருக்கிறான். சுகமாக இருக்கும் பொழுதும் இபாதத்தை காட்ட வேண்டும், நோயுடன் இருக்கும் பொழுதும் அல்லாஹுக்குரிய இதாத்தை நாங்கள் காட்ட வேண்டும், வசதியோடு இருக்கும் பொழுதும் அல்லாஹுடைய இபாதத்தை காட்ட வேண்டும், ஏழையாக இருக்கும் பொழுதும் அல்லாஹுக்குரிய இபாதத்தை காட்ட வேண்டும். எனவே ஒரு பகுதியிலே மாத்திரம் இபாதத்தை வைத்திருந்தால் அது உண்மையான சோதனையாக அது இருக்க முடியாது. எனவேதான் இந்த சோதனை என்பது, இது எங்களுக்கு எழுதப்பட்ட ஒரு விடயம் மட்டுமல்ல, நாம் விளங்க வேண்டும், வரக்கூடிய சோதனைகள் எல்லாம் எங்களுடைய பாவங்களை மன்னிப்பதற்காக வேண்டியும் அந்தஸ்துகளை உயர்த்துவதற்காக வேண்டியும் அல்லாஹ் இந்த சோதனைகளை தருவதாக இரண்டு நோக்கங்களை குர்ஆனிலும் ஹதீஸிலும் அல்லாஹ் சொல்லி தந்திருக்கிறார். இந்த சோதனைகள் வருவதுடைய நோக்கம் இரண்டுதான். ஒன்றே பாவங்களை மன்னிப்பது, இரண்டாவது அந்தஸ்துகளை உயர்த்துவது. அல்லாஹ் ஒரு மோமினான மனிதனுடைய ஒரு அந்தஸ்தை எழுதி வைத்திருக்கிறார். அவரிடத்தில் இருக்கக்கூடிய நன்மைகள் போதாது, அப்பொழுது சோதனைகளை கொடுத்து அந்த சோதனைகளுக்கு பிறகு இவர் வாழ்க்கையில் கடைபிடிக்க வேண்டிய சில அம்சங்களை அல்லாஹ் அவருக்கு தௌஃபீக் செய்து அந்த அந்தஸ்தை அல்லாஹ் அவருக்கு கொடுக்கின்றான் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி இருக்கிறார்கள். எனவே நாங்கள் நம்ப வேண்டும், வரக்கூடிய சோதனைகள் எல்லாம் இது அல்லாஹ் எங்களுக்கு அனுப்பி வைக்கக்கூடியது, இந்த இரண்டு நோக்கங்களுக்காக வேண்டி அல்லாஹ் அனுப்பி வைக்கின்றான் என்பதை நாங்கள் விளங்கிக் கொள்ள வேண்டும். ஒரு வசனம் சொல்கிறது, அலிஃப் லாம் மீம் ஹஸிபன்னாஸ் வன் யுத்ரகு வன் யகூலு ஆமன்னா வஹும் லா யுஃப்தனூன். அல்லாஹ்வை கேட்கிறான், மக்கள் நினைத்துக் கொண்டிருக்கிறார்களா, அவர்கள் லா இலாஹ இல்லல்லாஹ் என்ற கலிமாவை மொழிந்ததற்கு பிறகு அத்தோடு நாங்கள் நிறுத்திக் கொள்வோம், கலிமா சொல்லிட்டாங்க தானே, அவருக்கு வேற எதுவும் சோதனைகள் கொடுக்க தேவையில்ல என்று நினைக்கிறாங்களா? நிச்சயமாக உங்களுக்கு முன்னால வந்தவர்களையும் கலிமாவுக்கு பிறகு சோதிச்சிருக்கிறோம். சோதிக்கிற நோக்கம், கலிமா சொன்னவர்களில் உண்மையானவர்கள் யார், போலிகள் யார் என்பதை பார்ப்பதற்காக வேண்டி நாங்கள் சோதிச்சே இருக்கிறோம், சித்தமாக நிச்சயமாக உங்களையும் நாங்கள் சோதிச்சே ஆகும் என்பது இது குர்ஆனுடைய முடிவாக இருக்கிறது, ரப்புடைய முடிவாக இருக்கிறது. அன்புக்குரியவர்களே, எங்களுடைய மன ஒரு அமைதிக்காக, ஒரு ஆறுதலுக்காக நாங்கள் பல விடயங்களை பார்க்கலாம். அதில் ஒன்று, சோதனைகள் என்பது உடல் ரீதியாக, பொருள் ரீதியாக, சமூக ரீதியாக, மார்க்க ரீதியாக என்று சோதனைகள் பல தலைப்பிலே வைத்திருக்கிறான் அல்லாஹ். யாரு நோய் மூலம் சோதிக்கப்பட்டிருக்கிறார்களோ அவர்கள் நபி அய்யூப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை சிந்தித்துக் கொள்ளட்டும். 18 வருஷ காலம் நோயோடு இருந்தார்கள். அவர்களிடத்தில் கேட்கப்பட்டது, சுகத்துக்காக அல்லாவிடத்த துவா செய்யறது இல்லையா? சொன்னாங்க, இது போல 2 மடங்கு, இது போன்று பல மடங்கு காலம் நான் சுகமாக வாழ்ந்திருக்கிறேனே, நான் எப்படி அல்லாவிடத்திலே ஆரோக்கியத்தை கேட்பது என்று சொல்லிவிட்டு அவர்கள் கேட்ட துவா, ரப்பி இன்னி மஸ்ஸனியத்துர் வ அந்த அர்ஹமுர் ராஹிமீன். 18 வருஷம் நோய்வாய்ப்பட்டவர்கள் கேட்கிறார்கள், இறைவா ரப்பே எனக்கு கஷ்டம் ஏற்பட்டிருக்கிறது, நீமோ இரக்கம் காட்டக்கூடியவர்களில் மிக இரக்கம் காட்டக்கூடியவனாக இருக்கிறாய் என்று மாத்திரம்தான் கேட்டார்கள். அல்லாஹ் அவர்களுக்கு நோயை குணப்படுத்தி அவர்களுடைய இழந்த சொத்துக்களை எல்லாம் அவர்களுக்கு அதை போன்று 2 மடங்குகளாக பெருக்கி அவர்களுக்கு அல்லாஹ் கொடுத்தான் என்று குர்ஆன் சொல்கிறது. وَوَهَبْنَا لَهُ أَهْلَهُ وَمِثْلَهُمْ مَعَهُمْ رَحْمَةً مِنْ عِنْدِنَا என்று அல்லாஹு தஆலா சொல்லி காட்டுகிறார். யார் மோசமான ஒரு மனைவி கொடுக்கப்பட்டு சோதிக்கப்பட்டிருக்கிறீர்களோ, நூஹ் அலைஹிஸ்ஸலாம் லூத் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை சிந்தித்துக் கொள்ளட்டும். எப்படி அவர்கள் சமாளித்து வாழ்ந்தார்கள்? அல்லாஹ் அவர்களுக்கு அழிவை கொடுக்கும் வரைக்கும் எப்படி அவர்கள் தன்னுடைய வாழ்க்கையை கொண்டு சென்றார்கள்? இது சாதாரணமான மனிதர்கள் அல்ல, நபிமார்கள். ஒரு மோசமான குணமுடைய மனைவி கொடுக்கப்பட்டவர்கள், அதுக்கும் அல்லாஹ் எங்களுக்கு முன் உதாரணத்தை வைத்திருக்கிறான். நாம் சொல்லுவோம் தானே, மோசமான மனைவி கிடைத்து விட்டால் அது வாழ்க்கையே நரகமாகிவிடும். இதே போன்று பெண்கள் சொல்வார்கள், மோசமான குணமுடைய கணவன் கிடைத்து விட்டால் குடும்ப வாழ்க்கையே அது நரகம் போல ஆகிவிடுகிறது என்று பேசுவார்கள் தானே. அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான், நூஹ் அலைஹிஸ்ஸலாம் லூத் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இப்படி சோதனைக்கு உட்படுத்தப்பட்டவர்கள். இதே போன்று மோசமான ஒரு கணவன் கொடுக்கப்பட்டவர்களாக இருந்தால், குணம் சரியில்லை, நடத்தை சரியில்லை, இப்படியான ஒரு கணவன் கொடுக்கப்பட்டிருக்கிறார், அப்படிப்பட்ட பெண்மணி ஆசியா ரழியல்லாஹு அன்ஹா அவர்களை சிந்தித்துக் கொள்ளட்டும். ஃபிரௌனுடைய மனைவியாக இருந்தவர்கள் எவ்வளவு சிரமப்பட்டார்கள், எவ்வளவு கஷ்டப்பட்டார்கள். குடும்ப வாழ்க்கையிலே அவர்கள் அனுபவித்த கஷ்டங்கள் ஏராளம். பொறுமையோடு இருந்தார்கள், அன்புக்குரியவர்களே, சகித்துக் கொண்டார்கள். இறுதியாக அந்த கணவனுடைய அடாவடித்தனத்தின் காரணமாக இந்த பெண்மணி ஈமானில் உறுதியோடு இருந்து இறுதியாக கொல்லப்பட வேண்டிய ஒரு நிலை ஏற்பட்டது. 2 கைகளையும் கால்களையும் கட்டப்பட்டு அவர்கள் கொல்லப்படுவதற்கு தயார் செய்யப்பட்ட பொழுது அவர்கள் வானத்தை பார்த்து அல்லாஹ்விடத்திலே துவா செய்தார்கள், ரப்பிபினில்லி இந்தக பைத்தம் ஃபில் ஜன்னா, யா அல்லாஹ், சொர்க்கத்திலே உனக்கு பக்கத்திலே எனக்கு ஒரு மாளிகை வேண்டும், வனச்சினி நீ ஃபிரௌன், இந்த அநியாயக்கார ஃபிரௌனை விட்டு நீ எனக்கு பாதுகாப்பு தர வேண்டும், அநியாயக்காரர்களை விட்டு என்னை பாதுகாப்பாயாக, சொர்க்கத்திலே உனக்கு பக்கத்திலே எனக்கு மாளிகை தருவாயாக என்ற துஆவை செய்தார்கள். சிந்தியுங்கள், வீட்டிலே இருக்கக்கூடிய பெண்கள் இந்த ஃபிரௌன் உடைய மனைவியாக இருந்த ஆசியா ரழியல்லாஹு அன்ஹா அவருடைய ஈமானில், அவருடைய இஸ்லாத்தில், தீனில் எந்த அளவுக்கு உறுதியோடு அவர்கள் கடைசி மூச்சு வரையில இருந்து தன்னுடைய கண்ணால் உலகத்திலேயே தான் போகக்கூடிய சொர்க்க மாளிகையை கண்டுவிட்டு மரணித்த ஒரு பெண்மணியாக அவர்கள் ஆனார்களே, அது எப்படிப்பட்ட ஒரு சோதனை, எப்படிப்பட்ட கஷ்டத்தை வாழ்க்கையில் அவர்கள் அனுபவித்திருப்பார்கள் என்பதை சிந்திக்கும் மூலமாக அல்லாஹ் இந்த சம்பவத்தை குர்ஆனில் சொல்லி காட்டியிருக்கிறார். யாருக்கு அல்லாஹ் ஒரு பிள்ளையை கொடுத்திருக்கிறார், கட்டுப்பாடு இல்லாத ஒரு பிள்ளை, தாய் தந்தையருக்கு மனவேதனை கொடுக்கக்கூடிய பிள்ளை. அவர்கள் நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை சிந்தித்துக் கொள்ளட்டும். கேட்டார்கள், மகனே என்னோடு வந்து சேர்ந்திரு, என்னுடைய கப்பலே ஏறிக்குள், உனக்கு விமோசனம் கிடைக்கும். அல்லாஹுவை தவிர இன்று பாதுகாப்பதற்கு வேறு யாரும் கிடையாது. அல்லாஹ் இரக்கம் காட்டக்கூடியவர்களை தவிர வேறு எவருக்கும் இன்று பாதுகாவலர் யாரும் கிடையாது. என்னோடு வந்து சேர்ந்து கொள்ளு கேட்டதற்கு அந்த மகன் சொன்னார், இல்லை நான் மலையிலே ஏறி தப்பிக்கொள்வேன் என்று சொன்னான். பாப்பாவுடைய கட்டளையை ஏவலை மீறினான், அவனுக்கு உலகத்திலே அழிவு வந்தது. இதே போன்று பிள்ளைகள் அவர்களுக்குரிய பெற்றோர்கள் அல்லது தந்தை மோசமானவர்களாக இருக்கிறார்கள். அப்படியா இருந்தால் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை சிந்தித்துக் கொள்ளட்டும். அவர்களுடைய தந்தையின் மூலம் அவர்கள் எவ்வளவு கஷ்டப்பட்டார்கள் என்பதை அல்லாஹு தஆலா சொல்லி காட்டியிருக்கிறார். இதே போன்ற அன்புக்குரியவர்களே, சமூகத்தார்கள் மூலமாக, உம்மத்துகள் சமூகத்தின் மூலமாக கஷ்டப்படுத்தப்பட்ட நபிமார்கள் எல்லோர், எல்லா நபிமார்களும் தன்னுடைய சமூகத்தார் மூலமாக கஷ்டப்படுத்தப்பட்டிருக்கிறார்கள் என்பதற்கு குர்ஆன் பல சம்பவங்களை சொல்லியிருக்கிறது. அல்லாஹு தஆலா மூசா அலைஹிஸ்ஸலாம் விஷயத்தை சொல்லும் பொழுது எங்களுக்கு சொல்கிறான், மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய கூட்டத்தினர் அவருக்கு தொந்தரவு கொடுத்தது போன்று, தொந்தரவு செய்தது போன்று நீங்கள் ஆகிவிடாதீர்கள் என்று அல்லாஹ் எங்களுக்கு தடை விதித்திருக்கிறார். இது போன்று சாலிஹ் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய காலத்திலே 9 நபர்கள் ரகசியமாக இருந்து அவர்கள் நபி அவர்களுக்கும் அவருடைய மூமின்களுக்கும் எதிராக திட்டங்கள் போட்டு சூழ்ச்சிகள் செய்த பொழுது அல்லாஹு தஆலா அவருடைய சூழ்ச்சியில் இருந்து அவர்களை பாதுகாத்தான். அன்புக்குரியவர்களை சொல்ல வருவது என்னவென்றால், எந்த நபியுடைய எந்த ஒரு நபியும் அவருடைய சமூகத்தார் மூலமாக சோதிக்கப்படாமல் இல்லை. எல்லா நபிமார்களும் சோதிக்கப்பட்டிருக்கிறார்கள். ஃபிரௌனுடைய விஷயத்தை சொல்லும் பொழுது இன்ன ஃபிரௌன அலா ஃபில் அர்த், ஃபிரௌன் அவன் பூமியிலே அவன் பெரியவனாகி அவன் அரசனாக மாறி அவன் பெருமை அடித்துக் கொண்டு பனு இஸ்ராயல்கள் என்ற அந்த முஸ்லீம்களை சிறுபான்மைகளாக ஆக்கிக் கொண்டு அவர்களுக்கு கொடுக்க வேண்டிய வேதனைகள் தொல்லைகள் எல்லாம் கொடுத்தார். முஸ்லீம்கள் நபியிடத்திலே கேட்டார்கள், ஊதீனா மின் கபிலி அந்தாசியனா, நீங்க வர முந்தியும் நாங்கள் சிரமத்தில் தான் இருந்தோம், கஷ்டத்தில் தான் வாழ்ந்தோம், அடிமைத்துவ வாழ்க்கை சுதந்திரமாக எனக்கு வாழ முடியாது, கட்டுப்பாடான வாழ்க்கை எங்களுக்கு இருந்தது, நெருக்கடியான வாழ்க்கை இருந்தது, நீங்க வந்த பிறகும் அப்படித்தானே இருக்கிறது என்று மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களிடத்தில் கேட்கப்பட்ட பொழுது அவர்கள் சொன்னார்கள், அசா ரப்புக்கும் மைஹூலிகா அதுவக்கும், அல்லாஹ் உங்களுடைய எதிரியை அழித்துவிட்டு அல்லாஹ் உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு நிலையை அல்லாஹ் உண்டாக்கி தருவதற்கு காலம் நெருங்கிவிட்டது என்றெல்லாம் சொல்லி காட்டியிருக்கிறார்கள். அன்புக்குரியவர்களே, எல்லா நபிமார்களுடைய நிலைமையும் இவ்வாறாகத்தான் இருந்தது. சோதிக்கப்படாத நபி என்பதற்கு யாரும் இல்லை. ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம், யஹ்யா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கொல்லப்பட்டிருக்கிறார்கள். யூசுப் அலைஹிஸ்ஸலாம் சிறையில் 10 காலம் இருந்தார்கள். பஜாரிலே விற்கப்பட்டார்கள், சகோதரர்களால் தொல்லை கொடுக்கப்பட்டார்கள். அய்யூப் அலைஹிஸ்ஸலாமுடைய நிலையும் தெரியும். இவ்வாறு எந்த நபியும் சோதிக்கப்படாமல் கஷ்டம் கொடுக்கப்படாமல் அவர்கள் உயர்ந்த அந்தஸ்தை அவர்கள் அடையவில்லை. இறுதியாக நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நுபுவத் கிடைத்த பிறகு, நபியாக ஆனதுக்கு பிறகு ஹிஜ்ரி 7 நபித்துவம் கிடைத்து 7வது வருஷம் மக்காவுடைய காலத்தில் அங்கு வாழ்ந்த அந்த மாற்று மதத்தவர்கள் இந்த புதிய தீனுக்காக நபியார்கள் கொண்டு வந்த மார்க்கத்தை பார்த்து இது உயர்ந்து கொண்டு போகிறது, பறந்து செல்கிறது, மக்கள் நாளுக்கு நாள் நுழைகிறார்கள், திருந்துகிறார்கள், நல்லவர்கள் ஆகிறார்கள். இதை பார்த்து அவர்களுக்கு பொறுக்க முடியாமல் செய்ய வேண்டிய அத்தூழியங்களை எல்லாம் செய்துவிட்டு இறுதியாக ஒரு முடிவெடுத்தார்கள், இவர்களை நாங்கள் சமூகத்திலிருந்து ஒதுக்குவோம், தடை விதிப்போம், நாங்க அவங்களோட குடும்பத்தில் யாரையும் திருமணம் செய்யப்படாது, அவர்களுடைய குடும்பத்திலிருந்து யாரையும் நாங்கள் எடுக்கவும் படாது, இவர்களுக்கு விற்கவும் படாது, வாங்கவும் படாது, வாங்கவும் கூடாது, இவர்களோடு சேர்ந்து அமரவும் கூடாது, இவர்களோடு சேர்ந்து பயணம் போக கூடாது, இவர்களோடு கொடுக்கல் வாங்கல் தொடர்பு எதுவுமே வைத்துக் கொள்ளக் கூடாது என்று ஒரு இலத்தில எழுதினார்கள், ஒரு சட்டத்தை பாஸ் பண்ணினார்கள். அங்கிருந்த குறைஷிகள் எல்லோருமாக இந்த சட்டத்தை எழுதி இதை காபத்துல்லாவிலே கொழுகி வைத்தார்கள். அன்புக்குரியவர்களே, சலாம் சொல்றாங்க இல்ல, பேசுறாங்க இல்ல, முகத்தை பார்த்து சிரிக்கிறாங்க இல்ல, வியாபாரம் செய்யறாங்க இல்ல, சாமான் வாங்க வாராங்க இல்ல, எங்களுக்கு விற்கிறாங்க இல்ல, எங்களோட சேர்ந்து பயணம் போறாங்க இல்ல, சபைகள்ல எங்களோடு சேர்ந்து உட்கார்றாங்க இல்ல, கொஞ்சம் சிந்திங்க, எப்படி அந்த நிலை இன்னைக்கு சிந்திக்கிறதுக்கு லேசங்களுக்கு. அப்படியான ஒரு சூழ்நிலை கிட்டத்தட்ட நாங்க பார்த்து கொண்டிருக்கிறோம். அன்புக்குரியவர்களே, இந்த நிலையில் பனு தாலிப் என்கிற ஒரு கணவாய் ஒதுக்கப்பட்டார்கள். உணவு இல்ல, சாப்பாடு இல்ல, குடிக்கிறதுக்கு நீர் இல்ல. நுபுவத் 7 அன்புக்குரியவர்களே, சல்லாசம் அவர்களோடு சில இஸ்லாத்துக்கு வராத மக்களும் சேர்ந்து அந்த இடத்துல போய் தங்கிவிட்டார்கள். நாங்களும் இவங்களோட சேர்ந்து கொள்றோம் என்று 1 வருஷம் 2 வருஷம் 3 வருஷம் 3 வருஷம் இதே நிலை நீடிக்கிறது. அல்லாஹு தஆலா ஏற்பாடு செய்கிறார். ஸுஹைர் இப்னு அபி உமையா என்கிற மாற்று மதத்தவர் அவருடைய உள்ளத்தில் வருகிறது, தைரியப்படுகிறார், குறைக்க காப்பீரத்தில் போய் பேசுகிறார். இது என்ன நீதி, இது என்ன நீதி, நாங்கள் சாப்பிடுகிறோம், இந்த மக்களுக்கு சாப்பாடு இல்லை, நாங்கள் குடிக்கிறோம், அவர்களுக்கு நீர் இல்லை, நாங்கள் உடுக்கிறோம், அவர்களுக்கு ஆடு இல்லை, நாங்கள் சந்தோஷமாக இருக்கிறோம், இவர்களுக்கு சந்தோஷம் இல்லை, இது என்ன, இது இந்த உறவு முறிக்கக்கூடிய இந்த உறவு முறிப்பான இந்த ஏட்டை எழுத்தை இல்லாமலாக்க வேண்டும் என்று அவர்கள் குரல் எழுப்பினார். அவர் மட்டுமல்ல, இன்னும் பலரும் குரல் எழுப்ப ஆரம்பித்தார்கள். இதே நேரத்தில் ஹிஷாம் இப்னு ஆமீர் இப்னு அம்ஸ் என்கிற மாற்று மதத்தவர் அவருடைய உள்ளத்திலே அல்லாஹ் போட, அவர் யாருக்கும் தெரியாமலும் தெரிந்தும் ஒட்டகம் நிறைய தைரியமாக உணவுகளை கொண்டு போய் அந்த ஒதுக்கப்பட்டிருந்த அந்த கணவாயிலே தள்ளப்பட்டிருந்த இந்த நபி அவர்கள் நபியோடைய குடும்பத்தார்கள் மூமின்களுக்கு ஒட்டகத்தை கொண்டு போய் அந்த கணவாயின் ஓரத்திலே ஒட்டகத்தை அவுத்து விடுவார்கள். அந்த ஒட்டகம் இவர்கள் இருக்கக்கூடிய இடத்துக்கு செல்லும், அவர்கள் உணவை எடுத்துக் கொள்வார்கள். ஹக்கீம் இப்னு ஹிஷாம் ரழியல்லாஹு அன்ஹு இஸ்லாத்துக்கு வருவதற்கு முன்னால் அவர்களும் யோசித்தார்கள், என்ன அநியாயம் இது, சிந்திப்பதெல்லாம் முஸ்லீம்கள் அல்ல, மாற்று மதத்தவர்கள், பொறுமையோடு இருந்தார்கள், சகித்துக் கொண்டார்கள், இது எங்களுக்கு எழுதப்பட்டது, அல்லாஹ் எங்களுடைய உயர்வுக்கு அல்லாஹ் வைத்திருப்பது, நாங்கள் இவ்வாறு நடந்து கொள்ள வேண்டும், குணத்தை காட்டினார்கள், பண்பை காட்டினார்கள், துஆ செய்தார்கள். அன்புக்குரியவர்களே, அல்லாஹ் மாற்று மதத்தவர்களுடைய உள்ளத்திலேயே போட்டு பேசுவதற்கும் தயாரானார்கள், உணவளிப்பதற்கும் தயாரானார்கள். இறுதியாக அல்லாஹ் அறிவித்தான், அந்த காபத்துல்லாவிலே கொழுகப்பட்டிருக்கக்கூடிய அந்த ஏடு அது கரையான் திண்டுவிட்டது என்று அறிவித்துக் கொடுத்தான். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இதை மக்களுக்கு அறிவித்தார்கள். போய் பார்த்தால் அது கரையான் சாப்பிட்டு இருந்தது, அல்லாஹ்வுடைய பெயரை தவிர மற்ற எல்லாத்தையும் சாப்பிட்டு இருந்தது. அதுக்கு பிறகு அந்த 3 வருஷத்துக்கு பிறகு நபி அவர்கள் அந்த நெருக்கடியிலிருந்து அந்த கஷ்டத்தில் இருந்து அவர்கள் வெளியேற்றப்பட்டார்கள் என்று எங்களுக்கு வரலாறு சொல்லிக் கொண்டிருக்கிறது. எனவே அன்புக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அருமையான சகோதரர்களே, எங்களுடைய வரலாறு இதுதான். அல்லாஹ் எம்மை உயர்த்துவதற்கு, அவன் பக்கம் நெருக்குவதற்கு அல்லாஹ் வைத்திருக்கக்கூடிய இது சோதனை என்ற ஒரு வழியை அல்லாஹ் வைத்திருக்கிறான் என்பதை நாங்கள் விளங்கிக் கொள்ள வேண்டும். ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா நபியாவுடைய மனைவியார், அவர்கள் அவதூறு சொல்லப்பட்டார்கள். ஒரு மாத காலம் அழுதார்கள், கண்ணீர் வடிகிறது. அவர்களே சொல்கிறார்கள், எனக்கு இதுக்கு பிறகு வாரத்துக்கு கண்ணீர் இல்ல, அந்த அளவுக்கு அழுதேன். உம்மா அப்பா நினைச்சு கொண்டாங்க, நான் அழுதழுது ஏண்ட நெஞ்சு வெடிச்சிரும் என்று நினைச்சாங்க. ஒரு மாச காலம் நான் அழுதேன். இறுதியாக அல்லாவிடத்திலே நான் முறைப்பட்டேன், அல்லாஹ் எனக்கு விமோசனம் தந்தான் என்ற சரித்திரத்தை படித்திருக்கிறோம். எங்களுடைய ஹலீஃபாக்களில் இரண்டாவது ஹலீஃபா உமர், மூன்றாவது உஸ்மான், நான்காவது அலி ரலியல்லாஹு அன்ஹும், எல்லோரும் அன்பானவர்களே கொலை செய்யப்பட்டு இவ்வாறு ஷஹாதத்துடைய பாக்கியத்தை பெற்றவர்கள் தான் இவர்கள் எல்லோரும். எனவே சோதனை என்பது எங்களுடைய உயர்வுக்கு அல்லாஹ் வைத்திருக்கக்கூடிய ஒரு விடயமாக இருக்கிறது என்பதை நாங்கள் விளங்கிக் கொள்ள வேண்டும். எனவே இப்படியான சோதனைகளின் பொழுது நாங்கள் நடக்க வேண்டிய முறை என்ன? இதுக்கு அல்லாஹ் சொல்லியிருப்பது, சோதனை என்பதை உங்களுக்கு ஐந்து விடயங்களை அல்லாஹ் குறித்து சொல்லியிருக்கிறார். கண்டிப்பாக உங்களை சோதிப்போம். அதுல முதலாவது விஷய் இம்மினல் கௌஃப், கொஞ்சம் பயத்தை கொண்டு. அல்லாஹ் சொல்வது கொஞ்சம் பயத்தை கொண்டு நாம் சோதிப்போம் என்று முதலாவது சொல்கிறார். சஹாபாக்கள் பயத்தை கொண்டு 13 வருஷ காலம் சோதிக்கப்பட்டார்கள். 13 வருஷ காலம் ஈமானை மறைத்துக் கொண்டு, இஸ்லாத்தை மறைத்துக் கொண்டு நீண்ட காலம் இருந்தார்கள். பிறகு இஸ்லாத்தை அவர்கள் வெளிப்படுத்தினார்கள். வெளிப்படுத்தியும் மக்காவுடைய 13 வருஷ காலம் அவர்கள் பயந்து கொண்டு அவர்கள் காலத்தை கழித்திருக்கிறார்கள். சஹாபாக்கள் கேட்டார்கள் வந்து, அல்லாஹ்வுடைய தூதரே, அபதத்தஹர் நஹ்னு காயிஃபூன், நாங்கள் காலம் முழுதும் இவ்வாறு பயத்துடன் தானா காலம் கழியும் என்று கேட்கிற அளவுக்கு அவர்கள் பயத்தை கொண்டு சோதிக்கப்பட்டிருக்கிறார்கள். கண்ணியமானவர்களே, பயத்தை கொண்டு சோதிப்பது என்ற இந்த வசனத்தை நாங்கள் அனுபவிக்கவில்லை. ஆனால் சில ஊர் மக்கள், சில கிராமத்து மக்கள் பல தடவை அனுபவித்திருக்கிறார்கள். ஆனால் நாடளாவிய ரீதியிலே ஒட்டுமொத்த முஸ்லீம்கள் அனைவரும் பயம் என்ற ஒன்றை கொண்டு சோதிக்கப்படவில்லை. அல்லாஹு தஆலா எங்களுடைய சில நனவுகளுக்காக, எதிர்கால நனவுகளை முன்வைத்து அல்லாஹ் இந்த பயத்தை பொதுவாகவே போட்டு மக்கள் என்று சொன்னாலும் சொல்லாவிட்டாலும் ஏதோ ஒரு வகையில் ஒரு பீதியிலே பயத்திலே அவர்கள் இருக்கிறார்கள் என்பது தெரிந்த விடயம். அன்பானவர்களே, அல்லாஹ் சொல்கிறார், பயத்தை கொண்டு உங்களை சோதிப்போம், பசியை கொண்டு, பட்டணியை கொண்டு உங்களை சோதிப்போம், செல்வத்திலே குறைவை ஏற்படுத்துவது கொண்டு நாங்கள் சோதிப்போம், உயிர்களை, குடும்பத்திலே உள்ள உயிர்களை எடுப்பதை கொண்டு உங்களை சோதிப்போம். இப்படியான சோதனைகளின் பொழுது அல்லாஹ் சொல்வது, பொறுமையோடு நடந்து கொள்ளக்கூடியவர்களுக்கு சொர்க்கத்தை கொண்டு நன்மாராயம் செல்லுங்கள். இந்த சோதனைகளின் பொழுது மக்கள் சொல்ல வேண்டியது என்னவென்றால், இன்னா இல்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன், நாங்கள் எல்லோரும் அல்லாஹ்வுக்கு சொந்தமானவர்கள் என்று ஈமான் கொண்டிருக்கிறோம். நாங்கள் எல்லோரும் அல்லாஹ்வுக்கு சொந்தமானவர்கள். அல்லாஹ் எங்களை உயர்த்துவதற்கு, எங்களுக்கு நரவுகள் செய்வதற்கு அல்லாஹ் இவ்வாறு சோதிக்கின்றான் என்று அவர்கள் சொல்லுவார்கள். அந்த பொறுமையாளர்களுக்கு நன்மாராயம் சொல்லுங்கள். அன்புக்குரியவர்களே, பொறுமை என்பது ஒன்று கஷ்டமானதுதான். அது அந்த கஷ்டத்தை, அந்த கசப்பை தாங்கிக் கொள்வது, இது பொறுமையின் ஆரம்பம். இரண்டாவது, அந்த கஷ்டத்தை நாங்கள் மக்களிடத்திலே போய் ஒரு குறையாக நாம் பேசுவது, தவிர்ந்து கொள்வது, பாருங்களே இப்படி ஆயிடுச்சு, இந்த மாதிரி எல்லாம் ஆகுதே, ஒண்ணுமே ஆகாதா, தளவு வராதா, இப்படி எல்லாம் எங்களுக்கு ஆகுதே என்று மக்களிடத்திலே போய் புலம்புவது, மக்களிடத்திலே ஒப்பாடி வைப்பது, இதை முறைப்பாடு செய்வது, இதை தவிர்ந்து கொள்வது, இது பொறுமையின் அடையாளமாக இருக்கிறது. பொறுமை என்பது சகித்துக் கொள்வது, கஷ்டத்தை அல்லாஹ்விடத்திலே முறைப்பாடு செய்வது. அன்புக்குரியவர்களே, இதை விடவும் ஒரு தரம் கூடிய ஒரு நிலை இருக்கிறது பொறுமையிலே. அது என்னவென்றால், அந்த சோதனை வரும் பொழுது அந்த சோதனையை பார்த்து சந்தோஷப்படும். இது ஆச்சரியம்தான், சந்தோஷப்படுவது. அல்லாஹ் என்னை உயர்த்துவதற்கு என்னை சோதிக்கின்றான், என்னை பார்க்கின்றான். என்னுடைய குடும்பத்தை சேர்ந்த இவரை அல்லாஹ் மரணிக்க செய்துவிட்டான். என்னுடைய சொத்துக்களை அல்லாஹு தஆலா இவ்வாறு நிலைக்கு ஆக்கிவிட்டான். எனக்கு வெளியே செல்ல முடியாமல் இந்த நிலையிலே வைத்திருக்கிறான். இது அல்லாஹ் என்னை உயர்த்துவதற்கு தருகிறான் என்று சந்தோஷப்படக்கூடிய முன்னோர்களும் நம்மிலே இருந்திருக்கிறார்கள். இது குர்ஆன் சொல்லி காட்டுகிறது, வரலாறும் இதுக்கு சொல்லி காட்டிக் கொண்டே இருக்கிறது. அவர்களுடைய ஒரு கால் வெட்டப்பட்டது.
slhub.com
அவர்கள் சொன்ன, அல்ஹம்துலில்லா, யா அல்லாஹ், உனக்கே எல்லா புகழும். நீ எனக்கு நாலு உறுப்புகளை தந்தாய், அவயவங்கள் நான்கை தந்தாய், ஒன்றைத்தானே நீ எடுத்திருக்கிறாய், ஒரு மூன்றை எனக்கு வைத்திருக்கிறாயே, உனக்கே எல்லா புகழ். அதே இடத்தில் அவருடைய மூத்த மகன் கொலை செய்யப்பட்டார்கள். குதிரை பயணம் செய்யும் பொழுது அவர்கள் வீழ்ந்து அவர்கள் இறந்து விட்டார்கள். அந்த செய்தி வந்த பொழுது சொன்னார்கள், யா அல்லாஹ், எனக்கு நான்கு பிள்ளைகளை தந்தாய், அதில் ஒரு பிள்ளையை தானே நீ எடுத்துவிட்டு மூன்று பிள்ளைகளை எனக்கு ஹயாத்தோடு வைத்திருக்கிறாயே, அல்ஹம்துலில்லாஹ் என்று அல்லாஹ்வை புகழ்ந்தார்கள். அன்புக்குரியவர்கள், இது மாதிரி சோதனைகள் வரும் பொழுது அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்தக்கூடிய நல்லவர்களும் உலகத்திலே வாழ்ந்திருக்கிறார்கள். இரண்டாவது, இந்த சோதனைகள் பொழுது நாங்கள் அல்லாஹ்வுடைய கட்டளைகளை மீறாமல், சிறுக்குடைய விடயங்களை செய்யாமல், அல்லாஹ்வை சந்தோஷப்படுத்தக்கூடிய விடயங்களில் நாங்கள் எங்களை ஈடுபடுத்த வேண்டும். பாவகரமான காரியங்கள் இதை நீங்க வேண்டும், தௌபா செய்ய வேண்டும். அல்லாஹ்வுடைய கட்டளைகளை மென்மேலும் நாங்கள் உறுதியோடு பற்றி பிடிக்கக்கூடியவர்களாக நாங்கள் எங்களை ஆக்கிக் கொள்ள வேண்டும். மூன்றாவது, உலக அடிப்படையில் முயற்சிகள் செய்வது அதுவும் மார்க்கத்தில் அனுமதிக்கப்பட்டது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பல சந்தர்ப்பங்களில் மாற்று மதத்தவர்களை வைத்து பேச்சுவார்த்தைகளை நடத்தியிருக்கிறார்கள், பேசியிருக்கிறார்கள், கதைத்திருக்கிறார்கள், நிலைமைகளை சொல்லிக் காட்டியிருக்கிறார்கள். அன்பானவர்களே, ஆனால் நம்பிக்கை இருக்க வேண்டும் நூற்றுக்கு நூறு அல்லாஹ்வின் மீது. அல்லாஹ்வே தருகின்றான், அல்லாஹ் நிலைமைகளை சீராக்குவனும் அவனாகவே இருக்கிறான் என்ற ஈமானோடு எங்களை சீர்திருத்திக் கொண்டு நாங்கள் அந்த சொல்லவர்களிடம், அதிகாரிகளிடம், தகுதியானவர்களிடம், நாங்கள் முடியுமானவர்கள் இதுக்குரிய முயற்சிகளை செய்வது மார்க்கத்தில் அனுமதிக்கப்பட்ட ஒரு விடயமாகத்தான் இருக்கிறது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இதனையும் செய்து காட்டிருக்கிறார்கள். முஸ்லிம் இப்னு அதி என்று சொல்லக்கூடியவர்கள் மூலமாக அவர்கள் பெற்றிருக்கிறார்கள். இந்த ஸுஹைர் இப்னு அபி உமையாவின் மூலமாக அவர்கள் போய் பேசக்கூடிய ஒரு நிலையை உருவாக்கி கொண்டார்கள். அன்புக்குரியவர்களை, இதே போன்று மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தப்புவதற்கு அல்லாஹ் அரச மாளிகையில் இருக்கக்கூடிய ஒரு பெண்மணியை பேச வைத்து அல்லாஹ் அவர்களை தப்ப வைத்திருக்கிறார். எனவே இது போன்று நாங்கள் முடியுமான முயற்சிகளை செய்வதும் அது இஸ்லாத்துக்கு செய்யக்கூடிய ஒரு நலவாக, ஒரு உதவியாக இருக்கிறது. யாருக்கெல்லாம் அல்லாஹ் அப்படியான நிலைமைகளை கொடுத்திருக்கிறானோ அப்படிப்பட்டவர்கள் இவ்வாறான முயற்சிகளில் ஈடுபடுவது மிக அவசியமான ஒரு ஒன்றாக இருக்கிறது. ஆனால் ஈடுபடும் பொழுது அல்லாஹ் மீது நம்பிக்கையோடு, அல்லாஹ் தஆலா ஃபிரௌன் ஹாமான் ரெண்டு பேரையும், ஃபிரௌன் மூசா அலைஹிஸ்ஸலாம் ஹாரூன் அலைஹிஸ்ஸலாம் ரெண்டு பேரையும் அனுப்பும் பொழுது அல்லாஹ் சொல்லி அனுப்பினான், நீங்க பேச போறீங்க அரசர் கிட்ட. இன்றைக்கு பனு இஸ்ராயேல் எல்லாம் சிறை பிடிக்கப்பட்டிருக்கிறாங்க, அந்த சிறையில உள்ளவர்களை விடுவிக்கும்படியாக கேட்க போறீங்க, ஆனா போற நீங்க பலா தனியா என்னுடைய திக்ர மறந்துடாதீங்க. என்னையால தான் நடக்கும், நான் தான் உள்ளத்தை மாற்றவன், என்னைய ஞாபகம் செய்தத நீங்க மறந்துடாதீங்க, அன்பாக பேசுறத மறந்துடாதீங்க என்ற புத்திமதியை அல்லாஹ் ரெண்டு நபிமார்களுக்கும் சொல்லி அனுப்பி வைத்திருக்கிறான். எனவே முயற்சிப்பவர்கள் அல்லாஹ் மீது நம்பிக்கையோடு முயற்சியை மேற்கொள்ளவும் வேண்டும். இது இஸ்லாத்துக்கு செய்யக்கூடிய மிகப்பெரிய ஒரு சேவையாக இருக்கிறது. அடுத்தது அன்பானவர்களே, பொது மக்களுடைய ஒரு கடமை இருக்கிறது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய காலத்தில் ஒரு மனிதர் கடன் எடுத்து அவர் விவசாயம் செய்தார். அவருக்கு எதிர்பாராத விதமான ஒரு ஆபத்து நிகழ்ந்து விட்டது. இன்று கடைகளுக்கு நெருப்பு நிலைமைகள் போன்று அந்த காலத்தில் ஒரு மனிதனுக்கு இவ்வாறான ஒரு சோதனை ஏற்பட்டு அவருடைய விவசாயம் அப்படியே அழிந்து விட்டது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன செய்தார்கள்? மக்களை ஒன்று சேர்த்து தசத்தூவாலேயே, மக்களே இவருக்கு சதக்கா செய்யுங்க, இவங்களுக்கு உதவி செய்யுங்க, உங்களோட தக்காத்தை கொடுங்க, உங்களோட பணத்தை கொடுங்க என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பொது மஜ்மாவில் பயான் செய்திருக்கிறார்கள். அன்புக்குரியவர்களே, அல்லாஹ் பணத்தை தந்திருப்பவர்களுக்குரிய ஒரு சோதனையாகவும் இது இருக்கிறது. பணம் அழிவது மாத்திரமல்ல சோதனை, அல்லாஹ் ஹைரை செல்வத்தை தந்திருப்பதும் ஒரு சோதனையாக இருக்கிறது. எனவே நாங்கள் ஒவ்வொருவரும் இந்த ஹதீஸின் அடிப்படையில் அல்லாஹ் எங்களுக்கு தந்த செல்வத்தை கொண்டு அல்லாஹ் கேட்கிறார், நீங்கள் இந்த அபாயகரமான கட்டத்தை கடக்க கூடாதா? ஃபலக்கு தஹமல் அகபா, அபாயகரமான அந்த கட்டத்தை கடக்க கூடாதா? அந்த தடங்களை நீங்கள் தாண்ட கூடாதா? செல்வந்தர்களே, எப்படி தாண்டுவது? பக்கு ரகபா, அந்த காலத்திலே அடிமைகள் இருந்தார்கள். அந்த முஸ்லிமான அடிமைகளை பணம் கொடுத்து வாங்கி அவர்களை உரிமை விடுங்கள், ஏழைகளுக்கு உணவளியுங்கள், கஷ்டமானவர்களுக்கு உதவி செய்யுங்கள். இவ்வாறுதான் நீங்கள் கஷ்டமான நிலையை கடக்க முடியும் என்று குர்ஆன் சொல்லி காட்டுகிறது. எனவே அன்புக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நாங்கள் ஒவ்வொருவரும் எங்களுக்கு ஒன்றும் இல்லை, எங்களுக்கு எந்த சேதமும் இல்லை என்று நினைப்பது ஒரு முஸ்லிமுடைய பண்பல்ல. ஒரு முஸ்லிமுடைய பண்பு, நான் பசியோடு இருந்தாலும் பசியோடு இருக்கக்கூடிய ஒருவருடைய பசியை போக்குவது ஒரு முஸ்லிமுடைய அடையாளமாக இருக்கிறது, சின்னமாக இருக்கிறது. ஸல்லல்லாஹு சொன்னார்கள், உங்களுக்கு விரும்புவதை நீங்க மற்றவர்களுக்கு விரும்புங்கள், மூமீன்களாக முடியும். எனவே இந்த சந்தர்ப்பத்திலே நாங்கள் ஒவ்வொருவரும் அல்லாஹ்வின் பக்கம் முகம் திரும்புவதோடு வாழ்க்கையை திசை திருப்புவதோடு, தௌபா இஸ்திக்ஃபாரின் பக்கம் நாங்கள் வாழ்க்கையை திருப்புவதோடு, நாங்கள் எங்களுடைய பணத்தை கொண்டு செல்வத்தை கொண்டு பாதிக்கப்பட்ட மக்களுக்கு நாங்கள் உதவி செய்வதற்காக வேண்டி நாங்கள் அதற்கும் முன் வர வேண்டும். இதற்கும் அன்பானவர்களே ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கிறது. ஜம்மியத்தில் உலமாவின் மூலமும் ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கிறது. எனவே நாங்கள் ஒவ்வொருவரும் அந்த விடயத்தில் கவனம் செலுத்தி நாங்கள் அல்லாஹு தஆலா எங்களுக்கு காட்டி தந்திருக்கக்கூடிய இந்த மேலான வழிகாட்டலை நாங்கள் செய்ய முயற்சிக்க வேண்டும். அன்பானவர்களே, இந்த சந்தர்ப்பத்தில் நாங்கள் சோதனைகள் எவ்வளவு அதிகரித்தாலும் விளங்க வேண்டும், இது எங்களுடைய செல்வத்தினாலோ அல்லது எங்களுடைய வாகனத்தை பார்த்தோம் எங்களுடைய வீடு வாசல்களை பார்த்தோம் வரக்கூடிய சோதனை அல்ல, எங்களுடைய தீனுக்கு வரக்கூடிய சோதனை என்பதை விலகிக் கொள்ள வேண்டும். தீனுடைய சோதனை தான் எல்லா சோதனைகளை விடவும் மிகவும் பெரிய சோதனை என்பது வரலாறு சொல்லிக் கொண்டிருக்கிறது. இந்த சந்தர்ப்பத்திலே அல்லாஹு தஆலா ரெண்டு நிலைமைகளை காட்டி தந்திருக்கிறார். ஒன்று, அம்மார் இப்னு யாசிர் ரலியல்லாஹு தஆலாவுடைய வரலாறிலே சுருக்கமாக சொல்கிறேன், அவருடைய குடும்பமே இஸ்லாத்திக்காக வேண்டி சோதிக்கப்பட்டு உயிரை உயிரை கொடுத்த ஒரு குடும்பமாக இருக்கிறது. அம்மா ரலியல்லாஹு அவர்களை இந்த மாற்று மதத்தவர்கள் எதிரிகள் பிடித்துக் கொண்டார்கள். பிடித்துக் கொண்டு சொன்னார்கள், உனைய உரிமை விட வேண்டுமானால் நீ எங்கட வணக்கத்த வழிபாடுகளை நீ புகழ்ந்து பேச வேணும், உன்னுடைய நபிக்கு ஏச வேணும், நீ செய்தால் உனைய உத்துருவோம் என்று கேட்டுக்கொண்டார்கள். அன்பானவர்களே, ஏசிட்டாங்க, சிலைகளை புகழ்ந்து பேசிட்டாங்க. இப்ப அந்த மாற்று மதத்தவர்கள் இவர்களை விட்டு விட்டார்கள். நெடுவ நபியா மட்டும் வந்தாங்க, அல்லாஹ்வுடைய தூதரே எனக்கு மிக கஷ்டமாக இருக்க, ஒரு கஷ்டம் நிகழ்ந்து விட்டது. என்ன நடந்து விட்டது? சம்பவத்தை சொன்னார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்த்து என்ன சொன்னார்கள்? சொன்னாங்க, இது போல நிலை உங்களுக்கு ஏற்பட்டால் இப்படியே நடந்து கொள்ளுங்கள் என்று சொன்னார்கள். எப்போது சொன்னார்கள் கேட்டாங்க, இப்படி ஏசுற நேரத்தில் உங்களுடைய உள்ளம் என்ன சொன்னது? சொன்னாங்க, அல்லாஹ்வுடைய தூதரே, என் உள்ளம் ஈமானிலே அமைதியாக இருந்தது, கொஞ்சம் கூட உள்ளத்தில் மாற்றம் இல்லை, இது வாயால மாத்திரம் தான், தப்பி பொழைச்சி வாரத்துக்கு இவ்வாறு சொன்னேன். சல்லா அலைஹி அவர்கள் அனுமதி கொடுத்தார்கள், நீங்க உங்களோட உயிரை பாதுகாத்துக் கொள்றதுக்கு இப்படியும் ஒரு வார்த்தையை சொல்ல வேண்டிய நிர்பந்தம் ஏற்பட்டால் இருக்கும் மார்க்கத்தில் அனுமதி இருக்கிறது, ஆனால் உயிருக்கு ஆபத்து இருக்கிறது என்ற நிலையில் உங்களோட ஈமான பாதுகாக்கிறது எப்படி? இப்படியான நிலை, இறுதி நிலை, கடைசி நிலை இதுதான். ஈமானை நீங்கள் எப்படியாவது நீங்கள் உள்ளத்தில் பாதுகாத்துக் கொள்ள வேண்டும் என்ற நிலை இருக்க வேண்டும். இதுக்கு மாற்றமாக ஒரு நிலை இருக்கிறது, அது ஹுதைப் பிலால் ரலியல்லாஹு அன்ஹு, இப்னு கஸீர் ரஹிமஹுல்லாஹ் அதை வச்சிருக்கிறார்கள். அவர்களுக்கு தொல்லை கொடுக்கப்படுகிறது, நெஞ்சுக்கு மேலே பாறாங்கல்லை வைத்து அவர்களுக்கு அதாவது செய்யப்படுகிறது, சொல்லப்படுகிறது இஸ்லாத்தை விடு, மார்க்கத்தை விடு. அந்த நேரத்தில் அவர்கள் சொல்கிறார்கள், அஹத் அஹத், அல்லாஹ் ஒருவனை நான் மறுக்க மாட்டேன், இந்த கலிமாவை விடமாட்டேன், இந்த நிலையிலே கொலை செய்யப்பட்டு போனாலும் நான் இந்த தீனை விட தயார் இல்லை என்று உறுதியாக இருந்தவர்களும் இருக்கிறார்கள். அன்புக்குரியவர்களே, இந்த இரண்டு நிலைகளையும் அல்லாஹ் எங்களுக்கு மார்க்கம் காட்டி தந்திருக்கிறது. ஏனென்றால் ஒரு மூமின் எல்லா நிலையிலும் தன்னுடைய ஈமானை பாதுகாத்துக் கொள்ள வேண்டும் என்ற ஒரு விடயத்திற்காக வேண்டி. எனவே அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் எங்களுடைய பாவங்களை மன்னித்தல்வானாக, யாழ்லாவுடைய பாவங்களை மன்னிப்பாயாக, ஊராவுலம் முஸ்லிமுடைய பாவங்களை மன்னிப்பாயாக, யாழ்லா எங்களுடைய நாட்டிலே அமைதியான ஒரு நிலையை உருவாக்குவாயாக, எல்லா மதத்தவர்களும் யாழ்லா ஒற்றுமையோடு அன்போடு வாழக்கூடிய நிலை உருவாக்குவாயாக, யாழ்லா சகல சமூகத்தவர்களும் அன்போடு பண்போடு பாசத்தோடு வாழக்கூடிய ஒரு சூழ்நிலையை எங்களுக்கு உருவாகி தந்தல்வாயாக. யாழ்லா நீ ஏற்படுத்திருக்கக்கூடிய இந்த கஷ்டமான இந்த நெருக்கடியான நிலையிலிருந்து எங்களை வெளியேற்றி விடுவாயாக, எங்களுக்கு சுகமான வாழ்க்கையை தருவாயாக. யாழ்லா இந்த இஸ்லாத்தை பற்றியும் முஸ்லீம்களை பற்றியும் யாழ்லா அவர்களுக்கு ஏற்பட்டிருக்கக்கூடிய தப்பான எண்ணங்களை அது உள்ளங்களை விட்டு வெகு சீக்கிரமாக நீ அகற்றி விடுவாயாக. யாழ்லா யார் யாரெல்லாம் இந்த சோதனையிலே சிக்கி அவர்கள் இழந்திருக்கிறார்களோ யாழ்லா அவர்களுக்கு ஷஹாதத்துடைய பாக்கியத்தை கொடுப்பாயாக. யாழ்லா யார் யாரெல்லாம் சிரமப்பட்டிருக்கிறார்களோ, அவர்களுடைய கலைகளை இழந்திருக்கிறார்களோ, செல்வங்களை இழந்திருக்கிறார்களோ, யாழ்லா அதுக்கு பதிலாக அவர்கள் நீ கூலிகளை கொடுத்தல்வாயாக, பொறுமையை கொடுப்பாயாக, சகிப்பு தன்மையை கொடுப்பாயாக, நபி அவர்கள் காட்டி தந்த அதே வழிகளை வாழக்கூடிய வாழ்க்கையை தந்தல்வாயாக. யாழ்லா இந்த நாட்டிலே இலங்கையிலே யாழ்லா அமைதியான ஒரு சூழ்நிலையை எங்களுக்கு உருவாக்கி தந்தல்வாயாக. ஆமீன் யா ரப்பல் ஆலமீன்.